வசந்தினி பொழுதின் வசந்த வெளிவாடும் வீடுகளில்
தந்தை மகன் தூயாவியாறு பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சொல்லுதல் யாருக்கும் எளியறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று திருவள்ளுவர். சொல்வது எளிது, சொல்வதை நாம் வாழ்வால் வாழ்ந்து காட்ட வேண்டும், செயலில் செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்பதை தன்னுடைய அந்த குரலிலே கூறுகிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க இருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனையும் இதுதான். நம்முடைய வாழ்வு பல நேரங்களிலே கடவுளை பின்பற்றுகிறோம் என்று நாம் அறிக்கையிடுகின்றோம், வாயால் அறிக்கையிடுகின்றோம். உண்மையிலேயே நான் கடவுளை என்னுடைய வாழ்வால் செயலில் பின்பற்றுகின்றேனா, நான் வாழ்வாக்குகின்றேனா? இதை இன்றைய நாளிலே நீங்களும் நானும் சற்று யோசித்து பார்க்க, நம்மையே சுய ஆய்வு செய்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இந்த திருப்பள்ளியிலே ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, வெறுமனே வார்த்தையால் மட்டுமல்ல, மாறாக செயலில் நான் வாழ்ந்து காட்ட, உம்மை பின்பற்ற எனக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் வழிகாட்டுதலையும் தாரும் என்று சொல்லி இந்த வழியில் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட, நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் வழியாக நீர் எங்களை புதுப்படைப்பாக்கியுள்ளே. உம் இரக்க செயல்கள் உம் திருமகனின் வருகை ஆகியவற்றை முன்னிட்டு எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எங்கள் பழைய வாழ்வின் மாசுகள் அனைத்திலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். மெசியாவின் மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படுகிறது. இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திருவசனங்கள் 1, 2 மற்றும் 9 13 வரை ஆண்டவர் கூறுகிறார், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவிசாய்க்கப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை, ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பது இல்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன், அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிலிருந்து என்னை மன்றாடுவோர், சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய், ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடம் இருந்து அகற்றிவிடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன், அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள், வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவோர் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுகிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34. பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
சாய்த்தான் இந்த இனி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 28-32 வரை. இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாருமே திருமுழுக்கும் போது, திருமுழுக்கு என்கிற அந்த அருளடையாளத்தை நாம் பெறுகின்ற பொழுது, ஒருவேளை நாம் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்திருக்கலாம், 3 மாத குழந்தைகளாக அல்லது 5 மாத குழந்தைகளாக அல்லது ஒரு வருட குழந்தையாக கூட நாம் வந்து இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் நம் சார்பாக நம்முடைய ஞான பெற்றோர், நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா வாக்குறுதி கொடுப்பாங்க. அதேபோல் ஒவ்வொரு வருடமும் நாம் வந்து என்ன செய்கிறோம், உயிர்ப்பு பெருவிழாவின் போது நாம் திருமுழுக்கின் போது கொடுத்த வாக்குறுதியை நம்ம வந்து புதுப்பித்துக் கொள்கிறோம். பாவத்தை விட்டு விடுகிறாயா, நம்ம எல்லாருமே மெழுகுதிரிய உயர பிடித்து விட்டு விடுகிறேன் என்று நம்ம வந்து ஒரே குரலாக நாம் வந்து சொல்லுவோம். அதே போல் பாவத்திற்கு காரணரான சாத்தானை விட்டு விடுகிறாயா, நம்ம என்ன செஞ்சுருவோம், எல்லாம் உயரப்பிடித்து விட்டு விடுகிறேன். அந்த சூழ்ச்சிகளை, சாத்தானுடைய சூழ்ச்சிகளை வந்து விட்டு விடுகிறாயா, விட்டு விடுகிறேன். அதே போல் கடவுள் இந்த உலகத்தையும் மன்னகத்தையும் விண்ணகத்தையும் படைத்தவர், ஒரே கடவுள், அந்த கடவுள் நீங்கள் வந்து நம்புகிறீங்களா, நான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை வந்து திருமுழுக்கின் போது நமக்கு வந்து கேட்பாங்க. நம்ம எல்லாருமே விட்டு விடுகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் வாக்குறுதி வந்து கொடுத்துருப்போம். ஆனால் உண்மையிலேயே நாம் கொடுத்த வாக்குறுதிகளை சின்ன வயசில் விட்டுருங்க, ஒருவேளை நாம் திருமுழுக்கின் போது சிறு குழந்தைகளாக இருந்திருக்கலாம். அப்பொழுது பெற்றோர், நம்முடைய ஞான பெற்றோர், நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நம் சார்பாக கொடுத்த வாக்குறுதிகளை பின்பற்றினாங்களா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நாம் வளர்ந்துட்டோம், வளர்ந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்ப்பு பெருவிழாவின் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் திருமுழுக்கின் போது கொடுத்த வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்கிறோம். அப்படி புதுப்பிக்கின்ற பொழுது நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆம் என்றும் விட்டுவிடுகிறேன் என்றும் நம்புகிறேன் என்று நாம் வந்து பதில் கூறுறோம். அதை நாம் வந்து செயல்படுத்துகிறோமா, பின்பற்றுகிறோமா, அதை வந்து இன்றைக்கு சுய ஆய்வு செய்து பார்க்கணும். இதுதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் நாம் வந்து பார்க்குறோம். பல நேரங்களில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய திருமுழுக்கின் போது கொடுத்த வாக்குறுதியைப் போல பல நேரங்களில் நாம் கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றுறோம், கடவுளை வாழ்வாக்குறோம், அவருடைய கட்டளை நான் வந்து நிச்சயமாக நெறி தவறாமல் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறோம், கடவுள்கிட்ட நாம் வந்து சத்தியப்பிரமாணம் செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் கடவுளுடைய வார்த்தையை, அவருடைய அழைப்பை நாம் வந்து செவிமடுக்கிறோமா, பின்பற்றுகிறோமா? இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் நம்ம அதான் பார்க்குறோம். இரண்டு புதல்வர்கள், அந்த இரண்டு புதல்வர்களை முதல்வன் என்ன செய்கிறான், மூத்த மகன்கிட்ட, அந்த முதல் மகன்கிட்ட அந்த தந்தை என்ன செய்கிறார் அப்படின்னா, வயலுக்கு போப்பா, திராட்சை தோட்டத்துக்கு போப்பா, வேலையை செய்யி. அப்போ அவன் சொல்கிறாங்க, போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு போகிறான். இரண்டாவது மகனை பார்த்தோம் அப்படின்னா, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அங்கு வந்து இருக்கிறான். அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு விதமான போராட்ட மனநிலையை நமக்கு வந்து உணர்த்துவதாக, வெளிப்படுத்துவதாக நமக்கு வந்து இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய மனநிலை, நம்முடைய சமூகத்தில் இன்றைய சமூகத்தினுடைய போக்கு, நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு கண்டிப்பாக செய்யணுமா என்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வந்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நான் ஒன்றை பேசுகிறேன், இந்த இறை வார்த்தை வழியாக உங்கள்கிட்ட நான் வந்து உரையாடுகின்றேன், என்னுடைய அறிவுரை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், நான் அழைப்பை கொடுக்குறேன், இந்த அழைப்புக்கு நீங்கள் வந்து பதில் கொடுக்க தயாரா? அந்த மூத்த மகனைப் போல நீங்கள் முதலில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, போக மாட்டேன், எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் மனம் மாறுகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? அல்லது வெறுமனே வெளி அடையாளத்திற்கு நான் வந்து போகிறேன், நான் வந்து பின்பற்றேன் என்று சொல்லிவிட்டு பின்பற்றாமல் இருக்கிறீர்களா என்பதை தான் நம்ம வந்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் பல நேரங்களில் இன்றைக்கு நமக்கு என்ன அப்படி, நம்முடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, நான் வந்து எனக்கு இன்றைக்கி செய்ய விருப்பம் இல்லை, நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் என்று தள்ளி போடக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வந்து இருக்கிறது. நான் சமீபத்திலலாம் வந்து நிறைய பேரில் கொஞ்சம் பார்க்கக்கூடிய இந்த தாம்பத்திய இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் ஒரு சில பேரும் சொல்லுவாங்க, இந்த தியானங்கள்லாம் கொடுக்கின்ற பொழுது, எங்கள் உள்ளிருப்பு தியானம் நடக்கின்ற பொழுது, அந்த தியானங்களில் ஒரு சில பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்படி பேசுகின்ற பொழுது, ஃபாதர், இந்த பாவத்தை குறித்து பேசுகின்ற பொழுது, அல்லது வந்து பிறரை மன்னிக்கணும் என்று நாம் வந்து அந்த கருத்தில் அந்த ஒரு கருத்தில் நாம் வந்து பேசுகின்ற பொழுது, நான் அதே போல் எப்படி இரக்கமுள்ள மக்களாக நமது இருக்கணும் என்று விவிலியை பின்புலத்தோடு வாழ்க்கை ஆதாரங்களோடு நாம் வந்து பேசுகின்ற பொழுது, சில பேர் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, ஃபாதர், என் வீட்டுக்காரர் என்னை வந்து இப்படி அவமானப்படுத்திட்டாரு, அதே போல் என்னோடய மனைவி இப்படி என்னது காயப்படுத்திட்டாங்க, என் சொந்தக்காரன் இப்படிலாம் சொத்துக்காக பணத்துக்காக என்னை வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டான், சமூகத்தில் எல்லா மக்களுக்கு முன்னாடி என்னை வந்து அவமானப்படுத்திட்டான், என்னால் அவங்கள வந்து மன்னிக்க முடியலை. ஆனால் நீங்கள் கொடுக்க அந்த தியானத்தில் அருட்தந்திரிகள், நீங்கள் கொடுக்கக்கூடிய உரைகள், அந்த இறை வார்த்தைகள் எல்லாமே என் மனசை வந்து குத்துது, எங்களால் மன்னிக்க முடியலை, மனசு இருக்க மன்னிக்க முடியலை என்கிற ஒரு மனநிலை. பாவ சங்கீர்த்தனம் இதில் வந்து அறிக்கையிடக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வந்து இருக்கும், என்னை காயப்படுத்திட்டாங்க, மன்னிக்க முடியலை, ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, உங்களுடைய வார்த்தையெல்லாம் ரொம்ப வந்து வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குது, ஆனால் செயல்படுத்த எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள்ட்ட வந்து தியானத்தை வரக்கூடிய நபர்கள் வந்து சொல்லக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இது. எல்லாத்துக்குமே, தியானத்துக்கு வரவங்களுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. ஆனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா, தள்ளி போடுறோம். இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் மன்னிக்கணும், ஒருத்தர் நீங்கள் வந்து மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்க, உங்களை காயப்படுத்திட்டாங்க, நான் வந்து தள்ளி போடுறேன், நான் காலம் என்னை குணப்படுத்தும், எப்போ காலம் என்னை குணப்படுத்தும், நாம் அந்த காலத்தை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டால் என்ன, இன்றைக்கு ஒருவேளை கடவுள் உங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்குறாரு இல்லையா, ஒருவேளை இந்த இறை வார்த்தை வழியாக அல்லது தியான உரைகள் வழியாக உங்களுக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து உங்களோடு பேசுகிறார் இல்லையா, இன்றைக்கே நீங்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டால் என்ன, அவங்களை மன்னிச்சிட்டா என்ன, நீங்கள் கண்டிப்பாக மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடியவங்கள்ட்ட நான் வந்து சொல்லுவேன். ஆனால் அப்படி ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, தியானம் முடிஞ்சிட்டு போயிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபாதர் நீங்கள் சொன்னீங்க எனக்கு மனசு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் என்னுடைய கணவனை என்னுடைய உறவினர்களை என் நண்பனை நான் வந்து மனதார மன்னித்துட்டேன், இன்றைக்கு நான் வந்து நிம்மதியாக இருக்கிறேன் ஃபாதர் என்று சொல்லிய சொன்ன நபர்கள் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து இருக்கிறாங்க. அப்போது இதுதான் நமக்கு வந்து இந்த வாழ்க்கை, நான் வந்து பின்பற்றுகிறேன், மன்னிக்கிறேன், நான் வந்து பிரசங்கத்தில் வந்து நிறையா வந்து பேசலாம், நிறைய தியானங்களை வந்து அட்டன் நம்ம வந்து பங்கெடுக்கலாம், நிறைய தியானங்களை பங்கெடுத்து மனதிற்கு மட்டும் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தேவையான கருத்துக்களை நான் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது, மாறாக வாழ்விற்கு தேவையான அந்த செயல்களுக்கு தேவையான அந்த வழிமுறைகளையும் நாம் வந்து பின்பற்ற வேண்டும். இதான்
அதிகாரம் 3:7
நீங்கள் அவரது குரலை சோதனை நாளது போல ஆண்டவருடைய உடல்நிலை ஆண்டவருடைய பாதுகாப்பு மக்கள் என்ன செய்யல உணரல, ஆண்டவருடைய வார்த்தைகள் செல்வதற்கு தயாராக அவர்கள் வந்து கடினப்படுத்தி கொண்டார்கள். அதனால் அவர்கள் அங்கே என்ன செய்யறாங்க அப்படின்னா துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் வந்து பார்க்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதான் பாருங்க தூய ஆவியார் கூறுவது, வெறும் மனிதர்கள் அல்ல, ஒருவேளை இன்றைக்கு ஒரு குருவானவர் நான் ஒரு மனிதனாக இருக்கலாம், ஆனால் ஆவியின் வெளிப்பாடு ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருந்து நமக்கு வந்து வெளிப்படும். அப்போ ஆவியானவர் இன்று இந்த குருவானவர் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? இன்றைக்கு நாம் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு நாம் வந்து பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னோடு வந்து உரையாடுகிறார், என்னோடு பேசுகிறார். ஆகவே அதற்கு நான் செவி கொடுக்க என்னுடைய இதயத்தை நான் திறந்த இதயமாக வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இதனால் நம்ம என்ன செய்ய தள்ளி போடக்கூடாது. அதே புத்தகம் எபிரேயர்கள் புத்தகம் 3:13 இறை வார்த்தை 13 இவ்வாறு வாசிக்கிறோம், உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். அப்போ இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை, நீ இன்றைக்கு தாப்பா வாழ்கிற என்கிற ஒரு மனநிலையோடு நம்ம வந்து வாழணும். அப்படி வாழுகின்ற பொழுது நீ வந்து பொறுப்புணர்வோட உன்னுடைய வாழ்க்கையை வந்து நீ வாழு, பாவத்தினுடைய சூழலுக்கு அல்லது பாவத்தினால் வந்து ஏமாற்றப்படாமல் உன்னுடைய இதயத்தை வந்து கடின இதயமாக கல்லான இதயமாக கொண்டிருக்காத ஒருவர் மற்றவர் நீங்கள் வந்து தேற்றுங்கள். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் யாரையாவது நீங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களா, அல்லது வந்து நீ பேசாமல் நீங்கள் வந்து இருக்கிறீங்களா, இன்றைக்கே நீங்கள் வந்து பேசிருங்க. அதான் ஆண்டவர் சொல்ல தள்ளி போடாத, நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், நான் அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து சமரசம் ஆயிக்கிறேன் அப்போ என்ன செஞ்சிருவேண்ணா, நான் வந்து தள்ளி போட வேண்டாம். மற இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மீட்பு இன்றைக்கே உள்ளது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம், நான் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறேனா? ஆண்டவர் நீ அழைக்கிறார், ஒவ்வொரு நாளும் எனக்கு அறிவுரை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் அந்த இரண்டாவது மகனைப் போல நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் வந்து போகாமல் இருக்கிறேனா, அல்லது மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மன்னிக்காமல் இருக்கிறேனா, அல்லது ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனா? கொஞ்சம் நம்மையே நான் வந்து என்ன செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா சுய ஆய்வு நாம் வந்து செய்து பார்க்க வேண்டும். அதே போல் பவுலடியார் குறைந்திருக்கிறது 2:6 இறை வார்த்தை 2 இவ்வாறு வாசிக்கிறோம், தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். அப்போ இன்றைக்கு நான் குறிப்பாக இந்த காலகட்டம் திருவருகை காலகட்டத்தில் நாம் வந்து இருக்கிறோம். நான் வந்து இந்த திருவருகை காலம் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடணும். அப்போ அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடணும்னு அதுக்கு வந்து பெரிய அடையாளங்களும் வந்து நிறையா நம்ம தயாரிக்கிறோம், நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, எல்லாருமே ஒவ்வொரு அருட்பணியாளர்களும் இந்த காலகட்டங்களில் சொல்லுவாங்க, வெளி அடையாளங்கள் வெளி தயாரிப்பு நமக்கு முக்கியம், அதே போல் நம்முடைய உள்ளத்தை அகத்தை நாம் வந்து தயாரிக்க வேண்டும். இந்த அகத்தை தயாரிப்பதற்கு நாளைக்கென்று நாம் வந்து தள்ளிவிடக்கூடாது, மாறாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேனா? அதான் பவுலடியார் சொல்றார் பாருங்கள், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். நான் அடுத்த வாரம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அல்லது அடுத்த வாரம் பாவசிங்கிதனம் பண்ணிக்கிறேன், அப்படிலாம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதான் கேட்க தயாராக இருக்கிறேனா? கொஞ்சம் சுய ஆய்வு செய்து பார்ப்போம். விவிலியத்தில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, அந்த இயேசு அந்த கல்வாரி மலையில் இரண்டு கல்வர்களுக்கு நடுவே அவர் வந்து சிலுவையில் அறையப்படுகின்றார். அதில் பாருங்கள், ஒரு கல்வன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையை வந்து கேட்கவே இல்லையே, பின்பற்றவே இல்லையே. ஒரு தவறான, ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை முறை, ஒரு முரட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை முறை, கடவுளுக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை முறை. அப்படி இருக்கக்கூடிய மனிதன் பாருங்கள், அன்றைக்கு சாகக்கூடிய அந்த தருணத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவர்கிட்ட வந்து பேசுகிறான், நீர் வந்து வான் வீட்டில் இருக்கிறப்ப நினைவு கூறுங்க. அப்போ ஒரு மனமாற்றம், அன்றைக்கா ஆண்டவர் அவனோடு பேசுகின்றார், அதற்கு அவன் செவி கொடுக்கிறான், பதில் கொடுக்கிறான். ஆக என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்றே நீர் என்னோடு வான் வீட்டில் இருப்பீர். ஆசீர்வாதம், மீட்பு அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது. வாழ்நாளெல்லாம் கடவுளுக்கு ஒரு உகந்த வாழ்க்கை வாழலாம் வந்துட்டு, ஆனால் இறுதி கட்டத்தில் அன்றைக்கு ஆண்டவன் பேசி அவன் கேட்டிருக்கிறான், கேட்டதுனால அவனுக்கு வந்து பதில் கொடுத்திருக்கிறான், நேர்மறையாக பதில் கொடுத்ததுனால அங்கே என்ன நடக்குது அப்பனா, அவனுக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் கடவுள் பேசியிருக்கலாம், பேசுகிறான், அந்த அவன் வந்து கேட்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய இறுதி கட்டத்தில் கேட்கிறார். அங்கு ஆண்டவர் அவனுக்கு வான் வீட்டில் இடம் கொடுக்கிறார், மீட்பை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஏதோ இந்த காலகட்டத்தில் இன்றைய குறிப்பாக இன்றைய நாள் என்று இறை வார்த்தை வெளியாக ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றே மீட்பு நாள். இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு இந்த இறை வார்த்தை வெளியாக கொடுக்கக்கூடிய செய்தி, நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிற ஒவ்வொரு முறையும் வந்து கிறிஸ்தவனாக நீ வந்து இந்த கத்தோலிக்க திருவிழா உருவாகின்ற பொழுது நீ வாக்குறுதி கொடுத்துருக்கிற, பாவத்தை விட்டுவிடுகிறாயா, நான் விட்டுவிடுகிறேன்னு சொல்லியிருக்கிற, அதே போல் வந்து சாத்தானை விட்டுவிடுகிறாயா, விட்டுவிடுகிறேன்னு சொல்லியிருக்கிற, சாத்தானோட சூழ்ச்சிகளை விட்டுவிடுகிறாயா, விட்டுவிடுன்னு சொல்லியிருக்கிற, அது பெயரளவில் வெறும் வார்த்தைகளை நீ வந்து பின்பற்றியா, அல்லது வாழ்வால் செயலால் நீ பின்பற்றுகிறாயா? ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் நிறைய பேசுகிறேன், வார்த்தையால் உமக்கு சாட்சியம் பகராமல் மாறாக என்னுடைய வாழ்வால் உமக்கு சாட்சியம் பகர, உம்மை அறிவிக்க, உம்மை பின்பற்ற எனக்கு தேவையான நல் இதயத்தை தாரும். இன்றே உகந்த நாள், இன்றே எனக்கு மீட்பு கிடைக்கும், மீட்பிற்கான நாள் என்பதை உணர்ந்து வாழ, என்னுடைய வாழ்வை நான் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் எனக்கு நல்லதொரு ஞானத்தை தாரும் என்று சொல்லி இந்த வழியில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம்.
ஆண்டவர்